அடைக்கலம் தந்த அமெரிக்கா.
1 ஆகஸ்ட் 1870 அன்று கப்பல் கனடாவின் கியூபெக் நகரை வந்தடைந்தது. பிரான்ஃபோர்ட் என்ற ஊரில் ஒரு வீட்டை வாங்கி குடியேறினார்கள். அந்த வீட்டில் அலெக் தனது ஆராய்ச்சி சாலையை நிறுவினார். இதற்கிடையில் சாரா ஃபுல்லர் பாஸ்டனில் தான் நடத்தும் காது கேளாதவர்கள் பள்ளிக்கு வந்து மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி மெல்வில் பெல்லை கேட்டுக்கொண்டார். அந்த வேலைக்கு தான் போவதாகச் சொன்னார் அலெக். 5 ஆகஸ்ட் 1871 அன்று அலெக் பாஸ்டன் வந்தார். காது கேளாதோர் பள்ளியில் 30 மாணவ மாணவியர் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஓரிரு நாள்கள் போதனைக்குப் பிறகு மாணவர்களை ஓரிரு வார்த்தைகளை பேச வைத்து பள்ளியின் நிர்வாகக் குழுவை அலெக் பிரமிக்க வைத்தார். மாலை நேரங்களில் சற்று வயதான காது கேளாதோருக்கான வகுப்பை எடுத்தார். அலெக்குக்கு கோடை ஒத்துக்கொள்ளாது, தலைவலி வந்துவிடும். எனவே கோடை காலத்தில் பெற்றோர் வசிக்கும் பிரான்ஃபோர்டுக்கு சென்றார். கோடை முடிந்து பாஸ்டனுக்கு திரும்பினார். ஆனால் பாஸ்டனில் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு மாணவர்கள் வரவில்லை. தெரேசா டட்லி என்ற 17 வயது மாணவிக்கு தனியாக பாடம் கற்பிக்கும் வாய்ப்பு மட்டும் கிடைத்தது. அவளுக்கு பிறவியிலிருந்தே பேசவும் முடியாது, காதும் கேட்காது. அவளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அவருக்கு $100 கட்டணம் கிடைத்தது. அவருடைய ஆரம்பகால செலவுகளை ஈடு செய்ய அது உதவியாக இருந்தது. தன்னுடைய மாணவர்களின் முன்னேற்றத்தை பல அறிஞர்கள் கல்வியாளர்களின் முன்னிலையில் அலெக் நிகழ்த்தி காட்டினார். நல்ல வரவேற்பு கிடைத்தது. பல பிரபல அறிவியல் பத்திரிகைகளில் அவருடைய கட்டுரைகள் வெளிவந்தன. காது கேளாத ஒவ்வொரு குழந்தைக்கும் தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அலெக் நினைத்தார். தான் மட்டும் கற்றுக் கொடுத்தால் போதாது, தன்னுடைய முறையை மற்றவர்களும் கற்றுக்கொண்டு அவர்களும் இதே கல்வியை எல்லா இடங்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்பினார். எனவே காது கேளாதோருக்கு கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர் பயிற்சி பள்ளியை தொடங்க விரும்பினார். ஆனால் அவருடைய தந்தையின் விருப்பம் வேறாக இருந்தது. வெவ்வேறு பள்ளிகளுக்குச் சென்று அலெக் காணும் பேச்சு முறையை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று மெல்வில் விரும்பினார். December 1871 சோசியல் சயின்ஸ் அசோசியேஷனில் பேசும்போது காணும் பேச்சுக்கு சில குறியீடுகளை உருவாக்கி அதன் மூலம் உலகின் எந்த மூலைக்கும் தந்தியை அனுப்பலாம், அந்த தந்தியை மொழிபெயர்க்க வேண்டிய அவசியமே இல்லை, அதே ஒலியையும் எழுத்துக்களையும் அதில் பெற முடியும் என்று அலெக் சொன்னார். அது தந்தி ஆய்வில் பணத்தை முடக்க தயாராக இருந்த ஒரு சிலரின் கவனத்தை ஈர்த்தது. ஹப்பர்ட் ஒரு வழக்கறிஞர், பாஸ்டனில் கேம்பிரிட்ஜ் என்ற இடத்தில் வாழ்ந்தார். கேம்பிரிட்ஜ் கேஸ் லைட்டிங் கம்பெனி, கேம்பிரிட்ஜ் ஹார்ஸ் ரயில் ரோட் கம்பெனி ஆகியவை அவர் உருவாக்கியவை. அவருக்கு தந்தி தொழில்நுட்பத்தில் மிகுந்த ஈடுபாடு இருந்தது. தந்தித்துறையில் யார் ஆய்வு செய்தாலும் அதற்கு ஆதரவு தர அவர் தயாராக இருந்தார். அவருடைய 6 குழந்தைகளில் முதல் 2 பையன்கள் இறந்து போனார்கள். மீதி 4 பெண்கள். 2வது பெண் மேப்பிள் தனது 4வது வயதில் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டாள். அதன் தீவிரத்தால் அவள் காது முழு செவிடாகிவிட்டது. அவளுக்கு பேச கற்றுக் கொடுக்க முடியுமா என்று பல காது கேளாதோர் பள்ளிகளில் அவர் விசாரித்தபோது எல்லோரும் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஹப்பர்ட் சைகை வழியாக இல்லாமல் குரலாலேயே பேச கற்றுக் கொடுக்கும் முறையை யாராவது அறிமுகப்படுத்துவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில்தான் அலெக்கும் ஹப்பர்டும் 8 ஏப்ரல் 1872 அன்று சந்தித்து பேசினார்கள். காது கேளாதோர் கல்வியை பற்றி இருவரின் கருத்துகளும் ஒத்துப்போயின. அலெக் அடுத்து ஹார்ட்ஃபோர்ட் அமெரிக்கன் அசைலம் பள்ளியில் பணிபுரிய 1 மே 1872 அன்று சேர்ந்தார். தினமும் காலையில் அந்த பள்ளியின் வளாகத்தில் அலெக் 250 காது கேளாத மாணவர்களுக்கு சேர்ந்திசை பயிற்சி அளித்தார். வாஷிங்டனில் இருந்த நேஷனல் டெஃப் அண்ட் மியூட் கல்லூரியில் ஓராண்டு காலம் காணும் பேச்சை கற்றுக் கொடுக்கும்படி அலெக்கை அழைத்தார்கள். அலெக் வாஷிங்டன் சென்றார். அங்கே காணும் பேச்சுக்கு அரசின் உதவியை பெறலாம் என நினைத்தார். ஆனால் அந்த கல்லூரியின் தலைவர் போட்ட முட்டுக்கட்டையால் அது ஈடேறாமல் போனது. எனவே அலெக் மீண்டும் பாஸ்டனுக்கே திரும்பினார். பாஸ்டன் விஞ்ஞானிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கும் ஒரு நகரம். பாஸ்டனிலிருந்து ஏதாவது புதிய கண்டுபிடிப்பு வெளியாகுமா என்று உலகமே கவனித்துக் கொண்டிருந்தது. ஒரே துறையில் பலரும் ஆராய்ச்சியை தொடர்ந்ததால் யார் முந்திச் செல்வது என்பதில் போட்டா போட்டி நடந்தது. காப்புரிமை பதிவு செய்யும் வழக்கறிஞர்கள் செல்வத்தில் கொழித்தார்கள். அந்த சூழ்நிலையில்தான் அலெக்சாண்டர் கிரஹம்பெல் பாஸ்டனில் வசித்தார். அலெக் ஹார்மோனிக் டெலிகிராஃபி முறையை பற்றி யோசித்து வைத்திருந்தார். எடிசனும் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்பது அலெக்குக்கு தெரிய வந்தது. அலெக் தனது ஹார்மோனிக் தந்தி ஆய்வை தொடர விரும்பினார். ஆனால் அதற்கான கருவிகளை தயார் செய்யவும் உதவியாளர்களை நியமித்துக் கொள்ளவும் காப்புரிமைக்காக வழக்கறிஞர்களுக்கு கட்டணம் கொடுக்கவும் தம்மிடம் பணமில்லை என்பது அவரை சற்றே தயங்க செய்தது. மாறுபடும் மின்தடைக்கு ஏற்ப உருவாகும் மாறுபடும் மின்சாரம் அலெக்கின் சிந்தனையை தூண்டியது. அதை பயன்படுத்தி மனித குரலை கம்பிகள் மூலம் அனுப்ப முடியுமா என்று அலெக் சிந்தித்தார். அதைப் பற்றி தனது தந்தைக்கு அலெக் எழுதினார். ஆனால் மெல்வில்லுக்கு இந்த சிந்தனை பிடிக்கவில்லை. மகனை கண்டித்து ஒரு கடிதம் எழுதினார். ஆனால் தந்தையின் கடிதம் அலெக்கை தளரச் செய்வதற்கு பதிலாக ஊக்கத்தை கொடுத்தது. இரவு பகல் பாராது ஆராய்ச்சி, காது கேளாதோருக்கு கல்வி என்று நடந்து கொண்டதால் அவருடைய தலைவலி அதிகமாகியது. இது தெரிந்ததும் மெல்வில் தன்னுடைய மகனை வேலையையெல்லாம் விட்டுவிட்டு உடனே கிளம்பி பிரான்ஃபோர்டுக்கு வந்துவிடுமாறு அழைத்தார். தந்தையின் விருப்பத்திற்கேற்ப அலெக் பிரான்ஃபோர்டுக்கு பயணமானார். பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் பேச்சுக்கலைக்காக ஒரு துறை ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே அலெக்குக்கு நன்கு அறிமுகமான பேராசிரியர் மன்றோ அந்த துறையின் தலைவராக இருந்தார். அலெக் வாரத்துக்கு குறைந்தது 5 வகுப்புகள் எடுக்க வேண்டும். 1 மணி நேரத்துக்கு $5 சம்பளம். அவருக்கு தனி அறை, அதில் தனிப்பட்ட மாணவர்களும் கற்றுக் கொடுக்கலாம். தன்னுடைய ஆராய்ச்சியையும் தொடரலாம். அலெக்குக்கு இதைவிட வசதியான வேலை கிடைத்திருக்க முடியாது. பாஸ்டனுக்கு அருகில் சேலம் என்னும் இடத்தில் அவர் பாடம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்த ஜார்ஜ் சாண்டர்ஸ் என்ற மாணவருடைய வீட்டில் அலெக் தங்கிக் கொண்டார். அங்கிருந்து ரயில் மூலம் பாஸ்டன் பல்கலைக்கழகத்துக்கு போவார். பல்கலைக்கழகத்திலிருந்து திரும்பி வந்ததும் சாண்டர்ஸுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பார். ஆரம்பத்தில் பாடம் கற்றுக்கொள்ள 6 மாணவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஒரே மாதத்தில் 20 மாணவர்கள் அவரிடம் சேர்ந்தார்கள். அலெக்கிடம் படிக்கச் சேர்ந்தவர்களில் முக்கியமானவர் மேப்பல் ஹப்பர்ட், கார்டினர் ஹப்பர்டின் மகள். மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதோடு அலெக் தன்னுடைய தந்தையின் கண்டுபிடிப்பான காணும் பேச்சை பிரபலப்படுத்துவதிலும் முழு மூச்சாக இறங்கினார்.